சித்திர சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித் சபை சா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம், தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்றே பொன்னொழி மின்னோம், தவன சடை மூடி தாமரையானி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை மனமொழிமைகளால் பணிந்து போற்றி திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் குருமகா சன்னிதானம் ஆகியோரின் பொன்னார் கழல்களை வணங்கி கொண்டு நாள்தோறும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை நல்வழியில் செலுத்தி கொண்டிருக்கும் சைவம்.org-இன் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் செல்லலாம். நாட வல்லார்க்கு நமனில்லை கேடில்லை, நாட வல்லார்கள் நரபதியாய் நிற்பர். தேட வல்லார்கள் தெரிந்த பொருளிது, கூட வல்லார்க்கு கூறலும் ஆமி. என்ன கூறுகிறது என்று பார்த்தோம் என்றால், அதாவது ஐந்தெழுத்துக்கள், இந்த ஐந்தெழுத்தின் பொருளை எல்லாம் தெளிவாக உணர்ந்து அனுபவிக்க வல்லவர்களுக்கு நமன் இல்லை, துன்பம் இல்லை. நமன் இல்லைங்கிறதுனால யமன் கிடையாது, யம பயம் கிடையாது, கேடு இல்லைன்னு சொன்னதுனால துன்பம் கிடையாது. அடுத்து என்ன சொல்லியாச்சு, நரபதியாய் நிற்பர் அப்படின்னா இந்த உலகில் அவர்கள் அரசராவர், அரசாட்சி செய்வர். மேல மேல நல்ல தெரிய வல்லவர்களுக்கு இதுதான் விளங்கக்கூடிய பொருள் என்று நமக்கு சொல்லி, கூட வல்லார்க்கு கூறுதலும் ஆமைங்காரு. இந்த உண்மையை யாரெல்லாம் கூட வல்லவர்களோ அவர்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாட வல்லவர்களுக்கு மரணம் இல்லை, துன்பம் இல்லை, அரச போக வாழ்வு கிடைக்கும். திருமூல தேவி நாயனார் சொல்றாரு, எம்மை போல தேட வல்லார்கள். தேடுனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புலப்படுகின்றது என்று சொல்லி இதை நீங்களும் உங்களோடு சேர்ந்த நல்ல பக்குவர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக, அண்ணல் இருப்பிடம் ஆறும் அறிகிலர், அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்கட்கு. அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் அவனாகுமே என்று சொல்லுகின்றார். அண்ணல் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கின்றது. அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடத்தை யாரும் அறிய மாட்டார்கள். அதை அறிந்து கொள்பவர்களுக்கு அவர் வந்து சுவாமி வந்து தோற்றக்கேடுகளின்றி என்றும் ஒருபடித்தாய் எழுந்தருளுவார். அனவரதமும் அவரை அங்கனம் தரிசிக்க அவனே தானாம் அப்படின்னு சொல்றார். அதனால சிவமாம் தன்மை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் சொல்லும் போது தோற்றக்கேடுகள் இல்லாம என்றும் ஒருபடித்தாயின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த தோற்றக்கேடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணியில் ஜோதி எப்போதுமே இருக்கு, பால்ல நெய் எப்போதுமே இருக்கு. அது மாதிரி வெளிப்பட்டும் தேவைப்படும் போது வெளிப்படுறது, மற்றபடி மறைந்து நிற்றல் அப்படி இருக்கும் என்று நமக்கு அழகாக இந்த பாடலிலே எடுத்து காட்டியுள்ளார். காணலும் ஆகும் பிரமன் அரி என்று, காணலும் ஆகும் கரை கண்டன் ஈசனை, காணலும் ஆகும் சதாசிவ சக்தியும், காணலும் ஆகும் கலந்துடன் வைத்தே என்று சொல்லுகின்றார். நம்ம உடம்புல ஆதாரங்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு அதிதெய்வம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால முதல் வரியில பிரம்மன் நமக்கு தெரியும், படைத்தல் கடவுள். அடுத்து அரி, காத்தல் கடவுள். கரைக்கண்டன், ஆக அது வந்து அழித்தல் கடவுள் சொல்லிக்கிட்டே வர வேண்டியதான். அடுத்து ஈசன் அப்படிங்கிறது மகேஸ்வரன், அடுத்து சதாசிவமூர்த்தி, அது நமக்கு தெரியும் அரு உருவ திருமேனி, இறைவனுடைய அரு உருவ திருமேனி. ஆக இவங்க எல்லாரையும் நம்ம உள்ளேயே தரிசித்து நாம் வணங்கலாம். மூலாதாரத்தில் பிரம்மனையும், சுவாதிட்டானத்துல அரியையும் அதாவது திருமாலையும், மணிபூரகத்துல ருத்ரனையும், விசுப்தியில மகேஸ்வரனையும், அநாகதத்தில் சதாசிவத்தையும், அவரோடு கூடிய சக்தி அதாவது மனோன்மணியையும் தரிசிக்கலாம். ஆனால் அங்கனம் தரிசிப்பதற்கு நிறைய பிரயத்தனங்கள் பண்ணணும் இல்லையா. அவர் வந்து கரும்பில் கட்டி போல இனிப்பாக இருப்பார். அவருடைய இருப்பிடத்தை எங்கனம் அறிந்து கொள்வது என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆக இவ்வாறு கூறி நமக்கு அப்பெருமானை எங்கனம் நம்முள் கண்டுகொள்வது என்று சொல்லுகின்றார். பட்டங்கள் ஏழு மலர்ந்திடும் உம்முளே, சிட்டன் இருப்பிடம் சேர அருகிலீர், ஒட்டி இருந்துள் உபாயம் உணர்ந்திட, கட்டி இருப்பிடம் காணலும் ஆகுமே அப்படின்னு சொல்றார். இந்த வட்டங்களாகிய ஆறு ஆதாரங்கள், அந்த ஆறு ஆதார சக்கரங்கள் உச்சியில ஒண்ணு பிரம்மரந்திரம் ஏழு, உம்முள்ளே மலருகிறது, அதுக்குள்ள சிட்டனாகிய சிவபெருமான் இருக்கும் இடத்தை நீங்கள் சேர அறியாமல் இருக்கின்றீர்கள். ஒட்டி இருந்து அப்படின்னு சொல்றார், அதாவது ஒன்றித்து நின்று, இந்த ஒன்று இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அந்த மாதிரி ஒன்றித்து நின்று உபாய நிட்டை செய்ய வல்லவர்களுக்கு, உபாயம் உணர்ந்திடம் வருதுல்ல அது உபாய நிட்டை, அதை செய்ய கட்டி இருப்பிடம் இல்ல கரும்பில் கட்டி போல்வான் அல்ல, நம்ம பார்க்கிறோம் மாப்பர சுவாமி தேவர் தேவாரத்துல வருது கரும்பிலில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே அப்படின்னு சொல்லுவார். சிட்டனார்க்கு இடமாவது திருநின்றியூரே இல்லையா, இது போல எல்லாம் சொல்றாங்க. சிட்டன்னு சொல்லியாச்சுன்னா அது சிவபெருமான் தான். இந்த ஆறு ஆதாரங்களையும் வட்டம்னு ஏன் சொல்றாங்கன்னா அதெல்லாம் சக்கர வடிவமானது அப்படின்னு சொல்லி, ஆக அவருடைய இருப்பிடத்தை நீங்கள் முறையாக உபாய நெட்டை செய்தால் இருப்பிடத்தை தெரிந்து அவரை தரிசிக்கலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப நம்மால் அவரை காண முடியும் அங்கனம் அப்படின்னு நமக்கு உணர்த்துகின்றார். இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய ஆயுளை பற்றி நமக்கு தெரியாது, அதனால அதை பத்தி நமக்கு அழகாக ஒரு தலைப்பிலே ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை எல்லாம் நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். அதுல தலைமேல கைய வச்சே நம்முடைய ஆயுள் எவ்வளவு உத்தமமா இருக்கா, அல்லது எவ்வளவு நாளுக்குள்ள மரணம் வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்காரு. ஆனா அதை அங்கனம் அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும், இல்லைன்னா இதையெல்லாம் தெரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். வைத்தகை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தமம், தலை மேல கை வச்சு கை வந்து பெருக்கவும் கூடாது சிறுக்கவும் கூடாது, அப்படி இருந்தா நேரிதாய் தோன்றுனா உத்தமம் அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன சொல்ற, மிக்கிடில் ஓராறு திங்களாம் அப்படின்னு, பருத்து தோண்டினால் இந்த கை பருத்துச்சுன்னா ஆறு மாசத்துல மரணம் வரும், கை இரண்டு பங்கு பருத்து தோண்டினால் நிச்சயம் ஒரு மாதத்திற்குள் மரணங்கிறதுலாம் கேட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மால நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இதற்கெல்லாம் ரொம்ப காலம் ஜபம், ரொம்ப காலம் தியானம், ரொம்ப காலம் பிராணாயாமம், இதெல்லாம் செய்தால்தான் இதெல்லாம் கைகூடும். சும்மா சாதாரணமா ஒரு சாமானிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தலை மேல கையை வச்சுலாம் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கண்டு அறிய முடியாது. ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர், ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும், ஓசை உணர்ந்த உணர்விதுவாமே அப்படிங்கிறார். அதாவது ஓசைங்கிறது பிராணனை குறிக்கிறது. பிராணனும் சிவனும் ஒன்றிய ஞானத்துல ஆன்மா தன்னை மறந்து சிவத்தை தியானிக்கும். அப்படி யாரெல்லாம் தன்னை மறந்து சிவத்தை தியானிக்கின்றார்களோ அவர்களுடைய நெஞ்சில் நாதம் கடந்த ஞானமாக சிவபெருமான் நண்ணுவார், அதாவது நவைதீர்ந்த போதமாக மன்னுவார் என்று அழகாக நமக்கு அந்த தியானத்தோட சிறப்பு அதுலயும் எப்படி இருக்கணும், ஆன்மா தன்னை மறந்து சிவத்தை தியானிக்கும், நான் ஒருவன் தியானித்துக் கொண்டு இருக்கிறேன் சிவபெருமானை நோக்கி என்ற உணர்வு எல்லாம் வரக்கூடாது, அந்த தன்முனைப்பு தற்போதம் எல்லாம் இருக்கவே கூடாது. அந்த தன்னையும் தலைவனையும் நினைக்கும் போது தான் வேற தான் தலைவனை நோக்கி தியானம் செய்கின்றோங்கிற உணர்வு, அந்த ரெண்டு பட்ட ஞானம் தன்னை எப்ப விடுதோ அப்ப அப்படியே தலைவனே ஆகி அங்கன வந்து தியானத்தை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட நெஞ்சிலே சிவபெருமான் வெளிப்பட்டு அனுக்கிரகம் செய்கின்றார் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக, தலைவன் இடம் வலஞ்சாதிப்பார் இல்லை, தலைவன் இடம் வலமாயிடில் தையல், தலைவன் இடம் வலந்தன் வழி அஞ்சில், தலைவனிடம் வலந்தன் வழி நூறு அப்படின்னு சொல்றார். நூறாண்டுகள் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உடனே இந்த திருமந்திரத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுவாங்க, இதில் சொன்ன மாதிரி செஞ்சா நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சிந்திப்பாங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தலைவன் யாரு, சைவத்துல சிவபெருமான் தான். ஆக என்னுடைய தலைவனாகிய சிவபெருமானுடைய திருவருளால இந்த பிராணனை இடம் வலம் சாதிப்பார் இல்லைன்னு சொல்லி பாத்தீங்களா, அதாவது இடது வலது நாசிகளின் வழியாக முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி பயில்பவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப எது நடக்கும், நாம நினைச்சது நடக்குமா, நமக்கு விதிச்சது நடக்குமாங்கிற ஒரு அடிப்படை விஷயமே புரியல. வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அறிதுன்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார். ஆனா நான் நினைச்ச மாதிரிதான் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆள் மனசுலயும் இருக்கு. அதனால வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி எங்க போனாலுமே நாம் நினைத்த மாதிரி நடக்கவில்லை என்றால் அதனால ஒரு தன்னை மிஞ்சின கோபம், அதுல வந்து சிலர் வெளிக்காட்டுறாங்க கோபத்தை, பலர் வெளிக்காட்டுவதில்லை. அந்த கோபம் வந்து அப்படி உச்சஸ்தாதிக்கு போகும்போது, உச்ச நிலைக்கு போகும்போது ரொம்ப மூச்சு வாங்கும். அதனாலதான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினே சொன்னாங்க. அதனால அதை முறைப்படுத்து கட்டுப்படுத்தணும், அப்படி முறைப்படு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டென்ஷன் இவங்களுக்கு, அதுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்தாச்சு, வந்து அதுக்கு பூரா இத்தனை பேருக்கு இத்தனை முறையில வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் அந்த மாதிரி அத்துமீறி கோபப்பட்டு அதனால் மூச்சு வாங்கி இல்லையா. இதுல சொன்னது போல பிராணனை வலது இடது நாசியில முறைப்படுத்தி கட்டுப்படுத்த பயில்பவர்கள் இல்லை. பிராணாயாமங்கிறதே நம்ம சுவாசிக்க காத்த எந்த அளவுக்கு நம்ம உள்ள இருத்தி எந்த அளவுக்கு வெளியே விடணும் இல்லையா, எந்த நாசி வழியா சுவாசிக்கணும், எந்த நாசி வழியா வெளியே விடணும், அவ்வளவு சிந்திச்சோம். இப்போ அட்டாங்க யோகத்துல அழகா சிந்திச்சோம் நம்ம. அப்போ நம்ம அதுபடி ஒழுகாம முதல்ல இயல்பு வாழ்க்கையிலேயே நம் அதை பின்பற்றுவதில்லை, மேலும் காரண காரியம் இல்லாம இந்த கோபம், இந்த கோபத்தினால் மனசும் கெட்டு உடல் நிலையும் கெடு, அப்ப இந்த உயிருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காது. இந்த உடல் நல்ல நிலையில இருந்தாதான் இந்த உயிர் அடைய வேண்டிய விஷயத்துக்கு அது இந்த உடம்ப கருவியா வச்சு என்னென்ன சாதனைகள் பண்ணணுமோ அது பண்ண முடியும். சாதனைகள் செய்தாதானே பயனே கிடைக்கும், ஆனா அதுக்கு வழி இல்லாமல் போய்விடுகிற அது பலருக்கும் புரிவதில்லை. ஆனா திருமூல தேவநாயனார் அதை சொல்றார், கண்டிப்பாக தலைவன் சொல்லியாச்சுன்னே நமக்கு சிவபெருமான் தான். அங்க நம்ம வந்து அதாவது சாதித்தல்னா சாதனை செய்தல் பயிலுதல் அர்த்தம். அந்த சிவபெருமானுடைய அருளால பிராணனை வந்து இடநாசி வல்நாசி சொன்னேன் இல்லையா, அது வந்து இடகலை பிங்கலை வழியாக முறைப்படி கட்டுப்படுத்தி பயில்பவர்கள் உலகத்துல ரொம்பவும் அரியவர்கள், அதாவது அதிகமா யாரும் இல்லை, அதனாலதான் சாதிப்பார் இல்லைன்னு சொல்லிட்டார். ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் அப்படி யாரையாவது பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்றாரு, தையல் இடம் அப்படிங்கிறது, தலைவன் பலம் அப்படிங்கறத நிழல் நிறையாக கூட்டணும். தையல் நல்லாள் யாரு, அம்பாள் சக்தி. சக்தி நாடி எது, இடநாடி இடகலை. பரமபதியாகிய சிவபெருமானுடைய, அதாவது சிவபெருமான் நாடி நம்ம எதோ சொல்லுவோம், வலது நாடி அது பிங்கலை. இந்த இரண்டு நாடிகள்ல இயங்கக்கூடிய பிராணன் வந்து ஐந்து ஐந்து நாழிகைகள் இயங்கும். அந்த இயங்கக்கூட வழியில இடமும் வளமும் மாறி இயங்குனா பரம பதியிட்ட போய் ஒன்றி நின்று அங்க வலது பக்கம் தானே பரமபதி, அந்த வலத்துடன் தன் வழி நூறாக வாழலாம். அதாவது அந்த இடகலை பிங்கலை வழியாக பிராணனை ஐந்து ஐந்து நாழிகை மாறி இயங்கும் என்பதும், அப்படி இயங்கும் போது வெள்ளி முதலிய கிழமைகள்ல வலநாடி வழியாகவும் இயக்கம் தொடங்கும். மாறி நடப்பதற்கு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சியை கொண்டு அங்கனம் செய்தால் இந்த வினை போகத்துக்காக கிடைத்த இந்த உடலானது நூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அதனால அதை நாம் இயன்ற அளவிலே திருமூல தேவ நாயனார் சொல்வதெல்லாம் முதல்ல மனதில் வாங்கி கொள்ள முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் குருவருளும் திருவருளும் துணை நின்றால் நமக்கு இதெல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து நாம் சிந்தித்த இந்த பிரத்யாகாரம் அட்டாங்க யோகம், அதை பூராவும் நமக்கு வந்து எப்படி நம்மளுடைய சுவாசத்தின் மூலமாகவே அதன் மூலமாகவே இந்த பிரத்யாகாரம் அந்த சமாதி வரையிலும் உள்ள விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற. இதெல்லாம் ரொம்ப ஒரு யோக நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்வதற்கு சாத்தியமான பகுதியாக இருக்கிறது. பல இடங்களுக்கு உரை செய்யும் போது இதன் கருத்து விளங்கவில்லை என்று எழுதியிருக்காங்க பல பாடல்களுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒருவரோட யோக நிலையில் இருந்து சொன்ன பாடல், அந்த மாதிரி யோக நிலையில் இருப்பவர்களுக்கு தான் அதுல உள்ள தாத்பரியங்கள் எல்லாம் புரிய முற்படும். மற்றபடி மற்றவர்களுக்கு அது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஆறும் அறியார் அழக்கின்ற வன்னியை, ஆறும் அறியார் அழக்கின்ற வாயுவை, ஆறும் அறியார் அழிகின்ற அப்பொருள், ஆறும் அறியா அறிவறிந்தேனே என்று சொல்லுகிறார். அளத்தல் அப்படிங்கிறது கலத்தல்னு அர்த்தம். அந்த பறவெளியில கலந்து இருக்கக்கூடிய வன்னி அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். அந்த துவாதசாந்த வழி அதாவது உச்சிக்கு மேல பன்னிரண்டு அங்குலம், அங்க காற்றும் நெருப்பும் கலந்திருக்குது. அதை யாராலும் அறிய முடியாது. ஆறும் அறியார் அழைக்கின்ற வன்னியை அப்படின்னு சொல்றார். அடுத்த வரியில ஆறும் அறியார் அழைக்கின்ற வாயுவை அப்படின்னு சொல்றார். ஆக அந்த ரெண்டையும் யாராலையும் அறிய முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய சிரசுக்கு மேல பன்னிரண்டு அங்குலத்தில் இருக்கின்றது. ஆனால் அவற்றையும் அழிக்கக்கூடிய பரம்பொருள் அங்கே இருக்கின்றது. எங்க? துவாதசாந்தத்துல. அப்பொருள் அப்படிங்கிறது யாரு? பரம்பொருள். யாருமே அதையும் அறியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் நான் அறிந்தேன் என்று சொல்கிறார். அவர்கள் எல்லாம் அறியாத ஒன்றை நான் அறிந்தேன். எப்படி அறிந்தேன் என்றால் அந்த சிவத்தை என்னுடைய சிவஞானத்தால் உணர்ந்தேன் என்று சொல்கிறார். நிச்சயமா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்னது மாதிரியும் அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதேன்னு சொன்ன மாதிரி அப்பர் சுவாமியும் சொன்னார். மணிவாசக பெருமானும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொன்ன மாதிரி சுவாமி உணர்த்தினாதான் ஆன்மா உணரும். சுவாமி தான் தானே உணரக்கூடியவர். ஆனா சுவாமி எனக்கு உணர்த்தினார்னு சொல்றாருன்னா இவர் அந்த அளவுக்கு யோக நிலையில் சிறந்து இருந்திருக்கின்றார். ஆகையால் இறைவன் அவருக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று மிக அழகாக யாரும் அறிய முடியாத அந்த நெருப்பையும் வாயுவையும் அதெல்லாம் துவாதசாந்தத்துல இருக்கு. அங்கேயே பரம்பொருளும் இருக்கு. யாருமே அறியாத அத நான் அறிந்தேன். எப்படி என்றால் பரமேஸ்வரன் எனக்கு உணர்த்தியபடியால் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அதற்கு அடுத்து வாரசரம் என்ற தலைப்பிலே நமக்கு சில பாடல்களை தந்துள்ளார். சரம் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தோம்னா பிராணவாயுவோட இயக்கம். அப்ப வாரச்சரம்னா என்னது? இன்னென்ன வாரம் பிராணன் இப்படி இப்படி இயங்கும், இவ்வண்ணம் இயங்கும் அப்படின்னு சொல்றது. அப்படி அந்த சரம் அறிந்து இயற்றப்படக்கூடிய காரியங்கள் தான் இனிது முடியும், நன்மையும் அழிக்கும். ஆகையால அதை அறிவது மிகவும் இன்றியமையாததாகிறது என்று நமக்கு கிட்டத்தட்ட ஏழு பாடல்கள்ல இதை உணர்த்துகின்றார். இந்த தேய்விரை வளர்பிறைகள்ல இன்னென்ன கிழமையில இன்னென்ன நாடி வழியாக காற்று இயங்கும் அப்படிங்கிறது துவங்கி நமக்கு பல செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதனிடம் ஒள்ளிய மைந்தன் ரவி செவ்வாய் பலம் வள்ளிய பொன்னே வளரும் பிற இடம் தெள்ளிய தேய்பிறை தான் வளமாமே அப்படின்னு சொல்றார். அதாவது வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமையில இடநாடி வழியாகவும் சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள்ல வளநாடி வழியாகவும் தேய்பிறையா இருந்தா பிங்களை நாடி வழியாகவும் செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறார். நாம அப்படியெல்லாம் சிந்திச்செல்லாம் நம்ம சுவாசிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் மூன்றும் தள்ளி இடத்தே தயங்குமே ஆமாகில் ஒள்ளிய காயத்துக்கு ஊனமில்லை என்று வள்ளல் தமக்கு மகிழ்ந்துரைத்தானே அப்படின்னு சொல்றாரு. அந்த வெள்ளி திங்கள் புதன் கிழமைகள்ல இடநாடியில பிராணன் தள்ளி இயங்குனா உடலுக்கு அழிவு கிடையாது என்று என்னுடைய குரு எனக்கு, அது யாரு, குருவே சிவம், அதனால எனக்கு சிவபெருமான் உணர்த்தினார் அப்படின்னு சொல்றார். செவ்வாய் வியாழன் சனி ஞாயிறே என்னும் இவ்வாறு அறிகின்ற யோகி இறைவனை ஒவ்வாத வாயு வளர்த்து புரிய விட்டு அவ்வாறு அறிவார்க்கு அவ்வ ஆனந்தமேன்னு சொல்றார். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனி ஞாயிறு இந்த அதாவது வாரம்னு சொல்றதும் நாளை குறிக்கும். எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, மங்கள வாரம்னு செவ்வாய்க்கிழமையே சொல்லுவாங்க, புதவாரம் அப்படின்னு புதன்கிழமையே சொல்லுவாங்க. அதனால அது நம்ம வந்து வாரம் சொல்வது நாளை குறிக்கும். ஆக அந்த வாரங்கள் அந்த நாட்கள்ல நாடி சரத்தை அறிகின்ற யோகி வந்து இறைவன், இறைவனாம் தன்மை பெறுகின்றான். அந்த மாறி இயங்கக்கூடிய பிராணனை வலப்பக்கத்தை ஓட விட்டு அறியக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் விளையும் அப்படின்னு அழகா சொல்லுகிறார். அவங்க சிவானந்தத்தை நுகர்வார்கள் அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். அடுத்து இது போன்ற விஷயங்களையே மிகுதியாக சொல்லிக்கொண்டு அடுத்து என்ன சொல்றாரு, ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயு விதமும் பதினாறுல வலி போயம் மனத்தை பொறுகின்ற ஆதாரம் ஆயவும் நாளும் ஆயுவும் நாளும் முகூர்த்தமும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. ஆயுள் ஆண்டு நாலு மாதம் முகூர்த்தம் முதலியன சரம் பற்றி தான் வருகின்றது, சரம் பற்றி தான் விளைகின்றது அப்படின்னு சொல்றார். இப்போ பரம்பொருள் எங்க இருக்குது, ஆயும் பொருள் அதாவது ஆராயப்படக்கூடிய பரம்பொருளானவர் அணிமலர் மேலது பிரம்மராந்திரத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை மலரின் மேலே இருக்கின்றார். அடுத்து வாயு விதமும் பதினாறுல வலி இல்லையா, பிராணவாயுவோட வகைகள் பதினாறு இருக்கு. போயம் மனத்தை பொறுகின்ற வாதாரம் இல்லையா, அடுத்து அவர் என்ன சொல்லுகின்ற, பொறுகின்றன தாங்குகின்றன்னு அர்த்தம். இத வலி போய் மனம் அப்படிங்கிறது தான், வலி போயம் மனம் அப்படின்னு விரித்தல் விகாரத்தோட இருக்கு. அந்த தன்னை ஆற்றல் கெட்ட அந்த மனத்தை தாங்கக்கூடிய ஆதாரங்களாக ஆயுள் நாள் முகூர்த்தங்கள்லாம் இருக்கின்றது என்று நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார். பிராணவாயு பொருந்தக்கூடிய ஆதார பேதங்கள், அந்த ஆதார பேதங்கள் எல்லாம் அந்த வாயு பதினாறாக இருக்கின்றன. அந்த பதினாறு ஆதாரங்கள் என்னதுன்னு பார்த்தோம்னா அங்குஷ்டம் பரடு முழந்தாள் தொடை பீஜத்தின் கீழ் நரம்பு லிங்கம் நாபி இருதயம் மிடறு கழுத்து நாக்கு மூக்கு புருவநடு நெற்றி சிரசு பிரம்மரந்திரம் சோடசாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பதினாறு ஆதாரங்கள் அப்படின்னு இதுல அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார். அடுத்து வார சூலம், இன்னைக்கு சூலை இந்த பக்கம் இருக்கு சூலம், அதனால அந்த பக்கம் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, பயணம் மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனால அப்படி பயணம் போகக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறார். அதாவது நல்ல காரியங்களுக்காக நம்ம பயணம் செல்லும் போது சூலம் தோன்றிய திக்குகளை நம்ம வந்து விட்டுறணும். வாரத்தில் சூலம் வரும் வழி கூறுங்கால் தேரொத்த திங்கள் சனி கிழக்கே ஆகும். திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கே சூலம். பாரத்த சேய் புதன் உத்தரம் பானுநாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது செவ்வாயும் புதனும் வடக்கு, அடுத்து பானு அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்குது, அடுத்து நேரத்த வெள்ளி, அதான் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேற்கு குடதிசை, குடக்காகுமேன்னு சொல்லிருக்கலாம், மேற்காக அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப என்ன சொல்லுதுன்னா, திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கே சோளம், செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வடக்கு சோளம், ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மேற்கே சோளம் என்று சொல்லுகின்றார். தெக்கணமாகும் வியாழத்து சேர்திசை, அக்கினி சோளமாம் சோளமுமாம் இடம் பின்னாகில் துக்கமும் இல்லை வளமுன்னே தோன்றிடின் மிக்கது மேல்வினை மேன்மேல் விளையுமே அப்படின்னு சொல்றாரு. வியாழக்கிழமை தெக்கணம் அப்படின்னா தர்ஷனம், அதாவது வியாழக்கிழமை தெற்க சூளம், அந்த சூளம் வந்து இடப்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் இருக்கும் போது பயணம் செல்வது நல்லது, அது வலப்பக்கமாகவும் முன்பாகவும் இருக்கும் போது சென்றால் தீவினைகள் செல்வதற்கு முன்பாகவே தீவினைகள் எல்லாம் விளையும். அதாவது அந்த காலத்துல சூளம் பார்த்துதான் பிரயாணமே வைப்பாங்க, நல்ல காரியங்களுக்கு போகும்போது யாத்திரைகளுக்கு போகும்போது அதுக்கெல்லாம். சரி, அப்போ சூலத்துக்கு எதிரிலும் வலத்திலும் போகக்கூடாது, சூலம் இருக்கும் திசைகளும் நாள்களும் இது இது அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு அழகாக எடுத்துரைத்தார். அதுக்கு அடுத்தபடியாக கேசரி யோகம் என்பதை பற்றி சொல்லுகின்றார். கேசரி ஆசனத்திலிருந்து செய்யக்கூடிய யோகம், இதை பத்தி நம்ம ஏற்கனவே திருமந்திரம் 562 நம்ம பார்த்தோம். இப்ப மேலும் அதை பற்றி விரிவாக சொல்லிக் கொண்டே செல்கிறார். வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல் கண்ணாறு மூளை படாமல் கரைகட்டி விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிறைப்பிட்டு அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாரேன்னு சொல்றார். ஆன்மாவை வண்ணானா சொல்லி, நெற்றிய பலகையா சொல்லி, சுழுமுனை தியானத்தை குளத்தை நிரப்புதல் போல அப்படின்னு நமக்கு யோகத்தை இங்கனம் உருவகப்படுத்தி விளக்கி கூறுகின்றார். நமக்கெல்லாம் இதெல்லாம் சிந்திப்பதற்கே நேரம் கிடையாது என்ற வகையிலே நம்முடைய வாழ்நாளெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப வண்ணான் வெளுக்கக்கூடிய சதுர பலகை மேல் உள்ள வழிகளோடு கூடிய ஆற்றை, நான்கு ஞானேந்திரியங்கள் கூட கூடிய நீள நாகோண வடிவாக்கிய நெற்றி, அதான் அந்த புருவ நடு, அதைத்தான் அவர் நமக்கு சதுர பலகைன்னு சொல்றாரு. அதுல அமுத பெருக்கு பல வழிகளில் ஒழுகி விடாதவாறு ரொம்ப தீவிரமான முறையில அந்த யோக நிலையில இருக்கணும். நாக்கோட நுனி வந்து நாசி துவாரத்தோட வழியா புருவ நடு வரைக்கும் கொண்டு போகணும் அமுத தாரணை செய்வதற்கு அப்படின்னு அழகா சொல்றார். இதெல்லாம் இதுலயே வந்து தோய்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு சிவஞானியர்களுக்கு அவங்களுக்கு அந்த காட்சி எல்லாமே சிவராஜ யோகமாவே காணப்படும். இப்ப திருமூல தேவநாயனார் சிவயோகத்திலே தான் முழுக்க முழுக்க இருந்தார். இந்த கேசரி யோகம்னா என்ன அப்படின்னு நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். வண்ணான் வெளுக்கக்கூடிய, வண்ணான்கிறது ஆன்மான் பார்த்தோம், வெளுக்கக்கூடிய சதுர பலகைங்கிறது தான் என்னதுன்னு பார்த்துட்டோம், புருவ நடுவா புருவ நடு ஆக்ஞா சக்கரம்ங்கிறத பாக்குறோம். அதோட கூடிய அந்த ஆற்றை வந்து என்ன பண்ண விடலையா, கரை கட்டி மேல் நோக்கி வழியாக செலுத்தி குளத்தை நிரப்பிட்டு அண்ணாந்து பார்த்தா அழுக்கெல்லாம் அற்று போய்விடும் என்று யோக நிலையை நமக்கு, அந்த குளத்தை நிரப்புறது அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புருவம் மத்தியில அமுத பெருக்கை தேங்க செய்வது, அண்ணாந்து பார்த்தல்னா புருவ நடுவையே பார்த்து கொண்டு இருத்தல். அப்ப அழுக்கு நீங்கன்னா ஆன்மாக்களுக்கு அழுக்குன்னு சொன்னா மலம்தான், அது நீங்கும் என்று எடுத்துரைக்கின்றார். குருவருளும் திருவருளும் நமக்கு எப்ப துணை செய்கின்றதோ அப்போது இது போன்ற யோக நிலையில் இருந்து மேல்நிலையை அடையலாம்.